ஆல் திங்ஸ் கோவிட்.
வணக்கம், ஆல் திங்ஸ் கோவிட்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பாட்காஸ்டில் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போறோம். இந்த கொரோனா வியாதி ரொம்ப கொடூரமான ஒரு வியாதி. இதுக்கான மருந்து எப்ப கண்டுபிடிப்பாங்க, இதுல இருந்து எப்ப நம்மளுக்கு விடுவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் காத்திருந்து போக, மருந்து கண்டுபிடிச்சு தடுப்பூசி முறையாக உலகமெங்கும் இது போடப்படுது. ஆனாலும் இதை பத்தின சில சந்தேகங்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இந்த சந்தேகங்களுக்கு விடையை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மளோட ஷோல இருக்காரு டாக்டர் ஏ முருகநாதன். இவர் சேர்மன், சிருஷ்டி ஏஜி ஹாஸ்பிட்டல் திருப்பூர்ல. அது மட்டும் இல்லாம இவர் இமீடியட் பாஸ் கவர்னர், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் இந்தியா சாப்டரோட, அசோசியேஷன் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் இந்தியாவோட பாஸ் நேஷனல் பிரசிடென்டாகவும் இவர் இருந்திருக்காரு. வணக்கம் டாக்டர், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எப்படி இருக்கீங்க?
வணக்கம். வணக்கம் சங்கீதா, நான் நல்லா இருக்கேன்.
டாக்டர், போலியோ, பெரியம்மை போன்ற கொடூரமான வியாதிகள் வந்து இந்த உலகத்திலேருந்து இராடிகேட் செய்யப்பட்டிருக்கு தடுப்பூசி மூலமாக அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நாட்டுல ஒரு ஜுரம் இல்ல இருமல் வந்தா டாக்டரோட ஆலோசனை இல்லாம, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம டைரக்டா பார்மசிக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிடுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனாலும் இந்த கொரோனா வியாதிக்கு ஒரு தடுப்பூசி கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட நிறைய பேர் மனசுல ஒரு தயக்கம் இருக்கு, இது எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு. இது எதனால நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்?
பொதுவாவே நம்ம மக்களிட வந்து ஒரு நோய் பற்றி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி எல்லாம் விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மருந்து கடையில போய் மருந்து வாங்குறாங்க, அந்த நேரத்துல அதை சாப்பிட்டு அப்புறம் மறந்துடுறாங்க. ஸோ உடல் பற்றி அக்கறை நிறைய பேருக்கு இல்லை. ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள், வாழ்வுக்குல நிறைய சம்பாதிக்கணும், பரபரப்பா இருக்கணும், குறுகிய காலத்துல நிறைய செல்வம் ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்களுமே உடலை பற்றி அக்கறை கொள்றது இல்ல. உலகத்திலேயே நம்ம சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. நல்லா உடல்ல இருந்தா தான் மத்த ஆரோக்கியமா இருக்கலாம். இந்த வருமுன் காப்பது அப்படிங்கிறது வள்ளுவர் காலத்திலயே சொல்லியிருக்காரு. வள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு, வருமுன் காக்கிறது எப்படி இருக்கும்னா, நீங்க வருமுன் காக்கலைன்னா தீர போட்ட வைக்கோல் மாதிரி எரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரே. அப்படி அந்த காலத்துல இருந்து வருமுன் காப்பதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனையோ கொள்ளை நோய்கள், பிளேகு, காலரா, சின்னம்மை, இதெல்லாம் நம்ம தடுத்திருக்கோம் அப்படின்னா அப்பெல்லாம் அந்த தடுப்பூசினால்தான் தடுத்திருக்கோம். நாம வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம், அந்த போலியோங்கிற ஒரு நோயை நம்ம சொட்டு மருந்து தடுப்பூசி கொடுத்துதான், தடுப்பு மருந்து கொடுத்துதான் நம்ம அதை தடுத்திருக்கோம். இது வந்து கண்கூடா தெரிஞ்ச உண்மை, அறிவியல் உண்மை. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், உலகம் பூரா தெரிஞ்சிருக்கும் தடுப்பூசி, இப்ப தடுப்பு மருந்து முக்கியம்னு. ஏன் தடுப்பூசி போடுற தயக்கம்ங்கிறது எனக்கு தெரியல. காரணம், தடுப்பூசி பற்றி தவறான கருத்துக்கள் நிறைய பரவுது. அதனாலதான் அவங்க முக்கியமான ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பெண்மணியோ ஒரு ஆணோ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பாத்துக்கிறாங்க, அது வந்து தவறான செய்தி அவங்க மனசுல பரவுது. எப்போதுமே தவறான செய்தி தான் சீக்கிரமா பரவும் காட்டு தீ போல. நீங்க பாத்தீங்கன்னா இயற்கையாவே நீங்க நல்ல செடி வச்சீங்கன்னா தண்ணி ஊத்தி வளர்ப்பீங்க, அது வளராது சீக்கிரம். ஆனா அந்த களைச்செடி, முள் செடி எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே விதை போடாம தண்ணி போடாம வளர்ந்துடும். அது மாதிரிதான் இந்த வதந்திகள் வந்து வாட்ஸ்அப்லாம் ரொம்ப அதிகமா பரவுது, எல்லா சோசியல் மீடியாவில எல்லாத்துலயும் பரவுது. அப்புறம் எப்போதுமே ஒரு நல்லதை சொன்னா கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கெட்டதை சொன்னா ஈஸியா பரவும். இந்த தடுப்பூசி பத்தி பல பல தப்பான தவறான கருத்துக்கள் இருக்கிறதுனால தடுப்பூசி போடுறதுக்கு நிறைய தயக்கம்.
ஆமா டாக்டர், இந்த வியாதி 2019ல ஆரம்பிச்சு இப்ப 2021ல இருக்கும். இதுக்கான ஒரு மருந்து கண்டுபிடிச்சு போடுறோம் அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனாலுமே இவ்வளவு சீக்கிரமா இதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையும் பல பேருக்கு இருக்கு. இந்த வேக்சின் இப்ப நம்ம எடுத்துட்டா நம்மளுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்குமா, இல்ல இன்னும் பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க டாக்டர்?
பொதுவாவே 2019ல வந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தடுப்பூசி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின காலம். எவ்வளவு சீக்கிரம் தடுப்பூசி வந்தா தான் இந்த உலகத்தை இந்த கொரோனாங்கிற கொடிய நோயிலிருந்து காப்பாற்ற முடியும்னு பல விஞ்ஞானிகள், பல தலைவர்கள், பல பெரிய அறிஞர்கள்லாம் முயற்சி செய்தாங்க, ஒரு சரித்திரமே படைச்சிருக்காங்க. ஒரு தடுப்பூசி இவ்வளவு சீக்கிரமா வந்ததே கிடையாது. ஏன் அப்படி வந்ததுன்னா இந்த தடுப்பூசியோட அத்தியாவசிய முக்கியத்துவம் வேணும். அதுக்காண்டி அந்த தடுப்பூசி வர்ற வரைக்கும் நாம் எல்லாருக்கிட்டையும் சொன்ன விஷயம், முகக்கவசம் அணியணும், அடிக்கடி கையை கழுவிக்கணும், இடைவெளி விட்டு நடக்கணும், இடைவெளி விட்டு இருக்கணும், கூட்டங்கள்லாம் கலந்து கூடாதுன்னு எல்லாம் சொன்னோம். அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கல. முதல்லயே நீங்க தடுப்பூசிக்கு முன்னாடியே, நாங்க தடுப்பு மருந்துகளுக்கு முன்னாடியே தடுப்பு, இதுதான் தடுப்பு, முக்கியமான தடுப்பு மருந்து. நீங்க தடுப்பூசி போட்டாலும் இந்த தடுப்பு முறையில கையாளணும். இது எவ்வளவு நாள் கையாளணுங்கிறது தெரியல, இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் கையாளலாம். ஆனா எப்போதுமே இதை கையாளலாம் ஒரு நல்ல பழக்கம், பல கொடிய வியாதிகளை தடுக்க முடியும். ஆகவே தடுப்பூசிக்கு முன்னாடி நாம சொன்ன முகக்கவசம் அணியணும், அடிக்கடி கைகளை கழுவ வேணும், இடைவெளி விட்டு நிக்கணும், அடிக்கடி கூட்டத்துல போகக்கூடாது, சுகாதார முறையெல்லாம் பின்பற்றணும்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதையே முதல்ல பின்பற்றல. அதை பின்பற்றாதனாலதான் நம்ம வந்து ஒரு முதல் வேவ் வந்தது, அப்புறம் மறுபடியும் 2வது வேவ் வந்தது. இப்போ இந்த மாதிரி 3வது வேவ் 4வது வேவ் வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து முதல்ல இதை புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டு இதுல முக்கியமான ஒரு தடுப்பு மருந்து, இந்த தடுப்பு முறைகளை தவிர தடுப்பு ஊசி தான் ஒரு பெரிய தடுப்பு மருந்து. இந்தியாவில் எல்லாருமே தடுப்பூசி போட்டாங்கன்னா நமக்கு இந்த இந்த நோயோட பாதிப்பு அதிகமாக இருக்காது, வந்தாலுமே ரொம்ப பெரிய அளவில் உயிருக்கு பாதிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் அலை விட 2வது அலையில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேருக்கு இந்த நோய் வந்துருச்சு. நோய் வந்தவங்களுக்கு இந்த நோயோட வீரியம் புரியுது. அப்போ அப்போ அவங்க நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம தடுப்பூசி போடா முட்டமே அப்படின்னு சொல்லி குழப்பறாங்க. இதில் ஒரு முக்கியமான அறிவியல் உண்மை என்னன்னா, 2 தடுப்பூசி ஃபர்ஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் போட்டவங்களுக்கு அல்லது 1 டோஸ் போட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வியாதி இந்த நோய் தடுப்பு கொரோனா வந்தா கூட அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, கொஞ்சமா மைல்டா, ரொம்ப மைல்டா வந்துட்டு போயிருது. ஆனா தடுப்பூசி போடாதவங்களுக்கு இந்த நோய் வந்துட்டா பல உயிர்கள் அதனால போயிருக்கு. இதை வந்து நாம திருப்பி திருப்பி சொல்றோம், ஆனா பல பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒன்றும் வராது, எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தைரியம், ஒரு துணிச்சல், இதெல்லாம் என்ன பண்ணி போடும் நம்மள. இதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய பேருடைய ஒரு இந்த தவறான செய்தியை பரப்புறது. ஒரு ஆள் ஒருத்தருக்கு இந்த தடுப்பூசி போடுறதுனால நன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு ஆள் புரிஞ்சுட்டா, அவர் வந்து பல ஆளுகளுக்கு பல மக்களுக்கு சொல்லணும், நான் போட்டதுனால எனக்கு பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோய் வரல அப்படின்னு. ஆனா ஒரு ஆள் வந்து தவறா சொல்லிட்டா அது வந்து அப்படியே ரொம்ப பரவுது. ஸோ தடுப்பூசி போடுற தயக்கமே வந்து காரணம் தவறான செய்திகள் பரவுறதுனாலையும், அறிவியல் உண்மையை புரிஞ்சுக்காதனாலையும். ஏற்கனவே பல வெற்றிகளை நம்ம கொண்டாடி இருக்கோம், இந்த தடுப்பு ஊசி முறையில் பல பெரிய கொடிய நோய்களை கட்டுப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற உண்மையை திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இதை பாமர மக்களுக்கும் எளிதாக சென்றடைகிற மாதிரி நம்ம பண்ணணும். தடுப்பூசி வந்து உயிர்காக்கும் மருந்து, தடுப்பூசி வந்து பல வியாதிகளை தடுக்கும். நீங்க தடுப்பூசி போடாம ஒரு ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா அது எவ்வளவு தூரம் பாதிக்கும் அப்படின்னா, அவர் தான் அந்த வீட்டுக்கு முக்கியமா குடும்பத்தையே நடத்துறவர், அவரு இறந்துட்டா அந்த குடும்பமே பாலா போயிடும். அதை அவங்க நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, அந்த எடுத்துக்காட்டுகளை ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களில், சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க சொல்லணும். அங்க இருக்கிற நான் எப்போதுமே சொல்லுவேன், பள்ளி ஆசிரியர்கள், ஒரு நூலகம் இருந்தால் அந்த நூலகத்தில் இருக்கிறவர், ஒரு ஊர் பெரியவர், ஒரு மத தலைவர், ஒரு கட்சி தலைவர், அந்த பகுதியுடைய முக்கியமான உறுப்பினர், இவங்க எல்லாம் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லணும். அப்போ தான் இந்த விஷயம் நல்லா பரவும். நம்ம செய்தித்தாளில் எழுதுகிறோம், தொலைக்காட்சியில் பேசுகிறோம், ரேடியோவில் சொல்கிறோம், ஆனால் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக போய் சேரதில்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி இந்த விழிப்புணர்வு, தடுப்பூசியினுடைய ஒரு முக்கிய தத்துவத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்றதா இந்த நீங்க சொல்ற அந்த தயக்கத்தை போக்கும். ஸோ நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு காலத்தில் ஒரு பாட்டு வரும், தயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி நிறைய பேருக்கு தயக்கம், குழப்பம், ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை நம்ம வந்து மருத்துவரை நம்பி அவங்க கேட்டு மருத்துவருடைய ஆலோசனைப்படி உடனே தடுப்பூசி கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சா அதை போட்டுக்கிறதா சிறந்த முறை.
ஆமா டாக்டர், இந்த வியாதி பத்தின ஒரு விழிப்புணர்வை எல்லாருக்குள்ளயும் வரணும். இந்த வேக்சின்ஸ் எவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சொசைட்டில ஒரு முக்கியமான ஒரு மரியாதைக்குரிய இடத்துல ஒருத்தர் இருக்கும் போது அவங்க சொல்றத கேட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எல்லாருமே கேக்குறது என்னன்னா, இந்த வேக்சின் எடுத்தானா ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா? அதாவது இவங்க கேக்குறது வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் உடம்பு வலி வந்தது, ஜுரம் வந்தது அப்படிங்கறது போக உயிரை பாதிக்க கூடிய ஏதாவது ஒரு பக்க விளைவு இருக்கா அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு இருக்கு. இதை நான் இப்ப எடுத்துண்டா இன்னும் ஃபியூச்சர்ல கூட வேற ஏதாவது ஒரு நோய் வந்து எனக்கு வந்து வரத்துக்கான ஒரு ரிஸ்க் கேட்டகரியில நான் வரேனா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட கேக்குறாங்க. இந்த கேள்வி வந்து இப்போ தேவையா?
இந்த தடுப்பூசிய வெளியே மக்களுக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி பல்வேறு ஆராய்ச்சிகளை பல்வேறு மக்களுக்கு பல்வேறு இடங்கள்ல போட்டுட்டு அதுல வெற்றிகரமா முடிச்சதுனாலதான் இதை வெளியே அனுப்புறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசியிலனால எந்த விதமான பெரிய பக்க விளைவுகள் இல்லை. என்ன பக்க விளைவுகள் வரணும்னா ஊசி போட்ட இடத்துல வலிக்கலாம், அந்த அன்னைக்கு ஒரு கொஞ்சம் டயர்ட் இருக்கிற மாதிரி, ஒரு மனசு சோர்வு இருக்கிற மாதிரி, அதெல்லாம் மனசுனா அது மாதிரி இருக்கலாம். ஆனா பெரிய பக்க விளைவுலாம் இல்லை. ஒரு கோடியில ஒருத்தருக்கு, லட்சத்துல ஒருத்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம், அது வந்து எல்லாருக்குமே வரும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போனீங்கன்னா எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆகிறாங்க, யாராவது ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆவாங்க. அது வந்து நம்ம வந்து சிலதெல்லாம் வந்து ரிஸ்க், அது அந்த ரிஸ்க் நடக்கிறதுனால அதுக்காக அந்த ரிஸ்க் நடக்காம இருக்காங்க. இந்த ரிஸ்க் வந்து கோடியில ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு வரும், அது கூட உயிருக்கு பாதிப்பு இல்லை. இது வரைக்கும் வந்த விஞ்ஞான பூர்வமா தடுப்பூசி போட்டு யாரும் இறந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுவும் கிடையாது. ஆனா காக்காய் உட்கார பணம்பழம் உழுந்த கதைன்னு சொல்லுவாங்க, அது அது மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு தடுப்பூசி போடும்போது அவருக்கு வேற ஏதோ வியாதி இருந்து அவர் இறந்துட்டாருன்னா அது தடுப்பூசினாலதான் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. உதாரணமா ஒரு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, உடல் பருமன் உள்ள ஒருவர் தடுப்பூசி போடுறாரு, அவருக்கு ஏற்கனவே இருதயத்துல கோளாறு இருந்திருக்கு, அவரு ஊசி போட்டு ஒரு நாலு நாள்ல செத்து போயிட்டாருன்னா இறந்துட்டாருன்னா தடுப்பூசி மேல அந்த பழியை தூக்கி போடுறாங்க. தடுப்பூசி போட்டதுனாலதான் அவர் இறந்துட்டாரு. ஆனா அவர் ஏற்கனவே குடியாறு, ஏற்கனவே பல நோய்களை அடக்கி உள்ள வச்சிருக்காரு. அவர் செத்தது வந்து இறந்ததுக்கு காரணம் அவருடைய உடல், உடலுடைய உடல் கூறு, உடலுடைய நோய், தடுப்பூசி மேல அந்த பழியை போட்டுறாங்க. அந்த செய்தி காட்டு தீ மூலம் பரவுது. இந்த என்ன சொல்றாங்கன்னா இன்னார் வந்து ஊசி போடுறதுக்கு பிறகு இறந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்க கேட்ட மாதிரி பக்க விளைவு இல்ல, சில பேருக்கு ஒரு தவறான இது, தடுப்பூசி போட்டா தாய்மார்களுக்கு கருத்தரிக்கிற ஒரு தன்மை போயிடும், குழந்தையே பிறக்காது, குழந்தையே பிறக்காது. நீங்க தடுப்பூசி போட்டா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல பின்னாடி நிறைய இருதயத்துல தொந்தரவு, மூளையில தொந்தரவு, உங்களுடைய நினைவு மாறிடும், என்னென்னமோ என்னென்ன கற்பனை வருதோ அதெல்லாம் அவங்க சொல்றாங்க. ஆனா இத்தனை பேர் போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா நமது பாரத பிரதமர் போட்டிருக்காரு, நமது தமிழக முதல்வர் போட்டிருக்காரு, இந்தியாவுள்ள பெருந்தலைவர்கள் போட்டிருக்காங்க, இந்தியாவுள்ள அத்தனை டாக்டர்ஸும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மருத்துவர் எல்லா விஷயம் தெரிஞ்ச அறிவியல் உள்ளவர், இப்ப என்னைய எடுத்துங்க, எல்லா விஷயம் தான் தெரிஞ்சவன், தடுப்பூசி போட்டா ஏதாவது பிரச்சனை வரும்னா நான் முதல்ல போடுவேன்னா, நாங்கதான் முதல் ஆளா தடுப்பூசி போட்டோம். அதையே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய மருத்துவர், ஒரு பெரிய விஞ்ஞானி, உலகம் பூரா இருக்கிறவங்க எல்லாருமே தடுப்பூசி தைரியமா போடுறாங்கன்னா, துணிச்சலோட போடுறாங்கன்னா, ஒரு சின்ன பக்க விளைவு இருந்தா கூட நாம யாரும் போட மாட்டோம். அதை புரிஞ்சுட்டாலே மக்களுக்கு போதும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது போட்டா பிரச்சனை வரும். அதுவும் சில பெண்கள் மத்தியில பல பல தவறான எண்ணங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி, நான் உங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்தரிக்க முடியாது, ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு நார்மல் வாழ்க்கை இருக்காது, வேற ஏதாவது பெரிய வியாதியை கொண்டாந்து விட்டுருவோம். இதுக்கு தகுந்த மாதிரி யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு முட்டாள் எங்கிருந்தோ எழுதுவாரு ஒரு தடுப்பூசி பத்தி தவறா. அந்த செய்தி தான் ரொம்ப ரொம்ப அதிகமா பரவுது. என்ன கேட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பே பார்க்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த வாட்ஸ்அப் பார்க்கும் போது நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள்லாம் சீக்கிரம் பரவுது. அதையும் பாத்தீங்கன்னா அவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க. என்னன்னு போடுவாங்க, இவர் ஊசி போட்டாரு, ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு கை கால் வராம போச்சு, ரெண்டு நாள் கழிச்சு இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சில விசமிகள் இப்படி எல்லாம் செய்யறாங்க. ஆனா நாம முதல்ல சொன்ன மாதிரி நல்லா யோசிச்சு பாக்குறவங்க, ஆலோசித்து சிந்திச்சு பாக்குறவங்க இந்த விஷயங்களை சிந்திச்சு பார்த்தாங்கன்னா, எப்படி தடுப்பூசியில பிரச்சனை இருந்தா இவ்வளவு அறிஞர்கள், இவ்வளவு பெரியவர்கள், இவ்வளவு தலைவர்கள் அதை தடுப்பூசி தைரியமா போட்டுக்கிறாங்க, துணிச்சலோட போட்டுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல வதந்திகளை நம்ப வேண்டாம். மருத்துவர், உங்க குடும்ப மருத்துவரை நம்புங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஒரு குடும்ப மருத்துவரை நம்பி குடும்ப மருத்துவர் ஆலோசனை கேளுங்க. நீங்க யாரையுமே கேட்க வேண்டாம், உங்க குடும்ப மருத்துவர் போய் நான் ஊசி போட்டுக்கலாமா வேண்டாமா
குடும்ப மருத்துவர்கிட்ட நம்ம இத பத்தி நான் போட்டுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து இந்த ரத்த அழுத்தம் இல்ல சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த டவுட் ஒண்ணு வருது. நான் வந்து போட்டுக்கலாமா, எனக்கு இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய வந்து பேர் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் வந்து பாத்துட்டு இருக்கேன். சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இல்ல டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா?
நீங்க நல்ல கேட்ட கேள்வி, நல்ல கேள்வி. எல்லாருடைய மனசுலயும் இந்த ஒரு ஐயப்பாடு இருக்கு. ஆரம்ப காலத்துல சில மருத்துவர்களுக்கே இந்த ஐயப்பாடு இருந்தது, நான் வந்து ரத்த கொதிப்பு இருக்கு, எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு, நான் ரத்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிட்றேன், சர்க்கரை நோய்க்கு இந்த மருந்து சாப்பிட்றேன், இந்த மருந்துகளை சாப்பிட்றதுனால இந்த தடுப்பூசி போட்டா ஏதாவது பக்க விளைவு வருமா அப்படின்னு ஒரு ஒரு ஆரம்பத்துல ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா பல ஆராய்ச்சிகள் முடிவுல எந்த நோய் இருந்தாலும், ரத்த கொதிப்பு இருந்தாலும் சரி, சர்க்கரை நோய் இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க தடுப்பூசி போட்டுக்கிறதுனால பயன் அதிகம். தடுப்பூசிக்கும் நீங்க சாப்பிட்ற மருந்துக்கும் சம்பந்தம் இல்லை. எப்ப தடுப்பூசிக்கும் சாப்பிட்றதுக்கும் மருந்துக்கும் பிரச்சனை அப்படின்னா, யாராவது ஒரு ஒரு உடல்ல வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியானவங்க, சில பேர் அந்த பேர் இம்யூனோ காம்ப்ரைஸ் சொல்லுவாங்க, அவங்க சாப்பிட்ற சில மருந்துகள்னால தடுப்பூசி போடும்போது தடுப்பூசியோட அந்த ஒரு நன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், பட் ஃபுல்லா இருக்கும். அதாவது 100க்கு 100 ஒரு ஆரோக்கியமான இருக்கிறவங்களுக்கு தடுப்பூசி போடும்போது இருக்கிற கிடைப்பு அந்த பயன் வந்து இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்றவங்களுக்கு 80% 70% இருக்கும். அவங்களுக்கு கூட பக்க விளைவுகள் வராது. ஆகவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஒவ்வொருத்தருமே உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்களுடைய வியாதிக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ஆலோசனை கூறுவாங்க. இப்போ சமீப காலங்களில் பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு கூட தடுப்பூசி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரத்தம், நம்ம ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு சில பேர் மருந்து சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தேகம், நான் எனக்கு ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மருந்துகளை சாப்பிட்றோம், நாங்கள் தடுப்பூசி போட்டால் என்ன ஆகும், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சரவாங்கி மாதிரி ஒரு நோய் இருக்கு, நான் வந்து தடுப்பூசி போடலாமா, நீங்களும் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர் வந்து உங்க மருந்து மாத்திரைகளை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொடுக்கலாம் இல்ல குறைச்சு கொடுக்கலாம். ஆகவே எல்லாருமே என்னுடைய கணிப்புல எல்லா விதமான மக்களும் எல்லா வித நோயுடையவர்களும் கண்டிப்பா தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் அந்த மருந்துகளை கொஞ்சம் மாத்தி கொடுக்கலாம், அல்லது சில விஷயங்களை நம்ம ஒரு கட்டுப்பாடுகளை அந்த குடும்ப மருத்துவர் உங்களுக்கு சொல்வாரு. ஆகவே எந்த ஒரு நோயுடையவர்களும் எந்த மருந்து சாப்பிட்றவங்களும் தைரியமா தடுப்பூசி போட்டுக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருந்தா கூட குடும்ப மருத்துவரை கேட்டுட்டு கண்டிப்பா தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போடுறதுதான் சிறந்த மருந்து. நீங்க கேட்டீங்கன்னா தடுப்பூசி போடலாமா போடக்கூடாதா, தடுப்பூசி சிறந்தானா, தடுப்பூசி போடுற மாதிரி சிறந்த முறை இந்த நேரத்துல எதுவுமே இல்லை.
ஆமா டாக்டர், ஏன்னா இந்த அட்வைஸ் அப்படிங்கறத வந்து, அது இது ஒரு மெடிக்கல் அட்வைஸ் அப்படிங்கும் போது நம்ம மருத்துவரை வந்து கேட்காம பக்கத்துல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிற ஒரு விஷயத்தான் இன்னும் நிறைய நம்ம நம்பறதுக்கு இருக்கும். சோ இது வந்து மாறணும் மக்கள் நடுவில், அவங்க அவங்களோட உடல் நிலைமை எப்படி இருக்கு, ஹெல்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்களோட ஒரு குடும்ப மருத்துவர்கிட்ட இதை பத்தி பேசி நான் இது போட்டுக்கலாமா இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு போடும் போது இன்னும் இதோட பலன்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியாகதான் கூடும், இன்னும் எல்லாருக்கும் வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து தெரிய வருது நீங்க சொல்றத வச்சு. இப்போ நீங்க வந்து இந்த சொன்னீங்க இல்லையா, இந்த மலட்டுத்தன்மை பத்தி நிறைய பேருக்கு கன்சர்ன் இருக்கு, அதாவது கருத்தரிப்பு வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு இது ஏதாவது அஃபெக்ட் ஆகுமான்னு. இதே மாதிரி சில பேர் இந்த ரிப்போர்ட் சிலது வருது, இது வந்து ரத்த உறைவை வந்து பாதிக்கிறது, பிளட் கிளாட்டிங் வந்து ஆகும் இந்த வேக்சினை எடுத்துண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு டாக்டர். சோ இது வந்து ஒரு கன்சர்ன் பட வேண்டிய ஒரு விஷயமா இது? நம்ம
இது வந்து வெளிநாட்டுல ஏதோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரத்த உறையிற தன்மை, இந்த த்ரோம்போசிஸ் வருதுங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுந்தது. ஆனா அந்த சந்தேகத்தை வந்து திருப்பியும் நாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவங்க அந்த ஆராய்ச்சி பத்தி பேசி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான மருத்துவர்கள் இன்னும் அதிகமான இடத்துல போட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இந்தியாவில ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. அந்த வெளிநாட்டுல ஒருத்தருக்கு வந்திருக்கு, அது கூட இதனால்தான் வந்தாங்கிறது உறுதிப்படலை. இருந்தாலுமே ஒரு எப்போதுமே பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா எல்லாருமே இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிட்றோம். ஆனா சில பேருக்கு ஒரு சில சாப்பாடு சாப்பிடும் போது சில அலர்ஜி வரும். அது வந்து இயற்கையா சில பேருக்கு அந்த உடம்புல இருக்கிற அலர்ஜினால அந்த மாதிரி வருது. அந்த மாதிரி முட்டை சாப்பிட்டா ஒரு சில பேருக்கு அலர்ஜி வரும். அது வந்து சாப்பாடு இயற்கையான உணவுலயே வரும்போது இது மாதிரி தடுப்பு மருந்துகள்ல எப்பாவது ஒருத்தருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு கோடிக்கு ஒருத்தருக்கு வரும், அதுக்குமே தகுந்த மாதிரி மருந்துகள் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்காக நீங்க பயப்பட வேண்டியது. நான் அப்பயே சொன்னேன் பாத்தீங்கன்னா, ஊசி போட்டதுனால வர்ற நன்மைகள் ஜாஸ்தி. நீங்க நான் அன்னைக்கு அப்போ ஒரு உதாரணம் சொன்னேன், ரோட்ல நடந்தா ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லி ரோட்லயே நடக்காம இருக்க முடியுமா? அது மாதிரி இந்த தடுப்பூசி போடுறதுனால எப்பயோ கோடிக்கு கோடியில் ஒருத்தர் லட்சத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வர்றத அதையே வச்சு எல்லாருமே எனக்கு வந்துடும் எனக்கு வந்துடும் நினைக்க வேண்டியதில்லை. அப்படி நினைச்சோம்னா நாம் எதையுமே செய்ய முடியாது. நிச்சயமா இந்த தடுப்பூசி போடுறதுனால உயிரை காக்கிறது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையும் காக்க முடியும். ரெண்டாவது, நீங்க மற்றவங்களுக்கு பரப்பாம இருக்க முடியும். நீங்க வந்து தடுப்பூசி போடலாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நபருக்கு தடுப்பூசி போடாததுனால அவங்களுக்கு நோய் வந்துட்டா அவர் மூலமா நிறைய பேருக்கு பரவும். உங்களுக்காக இல்லாட்டி மத்தவங்களுக்காக வேண்டியது நீங்க தடுப்பூசி போட்டுக்கணும். இன்னொருத்தர் கேள்வி கேட்கறாங்க நிறைய, நான் ஒரு தடுப்பூசி போட்டுட்டேன் ஆனா நான் தடுப்பூசி போட்டு 10 நாள்ல நோய் வந்துருச்சு. நான் நினைக்கிறேன் இந்த தடுப்பூசி போட்டதுனாலதான் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சொல்றது, நீங்க தடுப்பூசி போட்டாலும் போடாம இருந்தாலும் நீங்க வந்து முகக்கவசம், கையை கழுவுறது, இடைவெளி விட்டு நடக்கிறது, இடைவெளி விட்டு இருக்கிறது எல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த நோய் வரும். ஸோ நீங்க தடுப்பூசி போட்டுட்டு ஒரு தெனாவெட்டா ஒரு துணிச்சலா எனக்கு ஒண்ணு வராதுன்னு நினைச்சு நீங்க முகக்கவசம் அணியாம ரோட்ல எல்லாரு கூட கூட்டமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தடுப்பூசி போட்டா கூட உங்களுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ தடுப்பூசி போடுறதுனால நோய் வரல, நீங்க தடுப்பு முறைகளை சரியா கையாளாததுனாலதான் அந்த நோய் வருது. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நீங்க ஒரு தடுப்பூசி போட்டுட்டதுனால உங்களுக்கு நோய் வந்தாலும் உங்க நோய் வந்து அதிகமா பாதிக்காது உங்களை. இதே நீங்க தடுப்பூசி போடாம நோய் வந்ததுன்னா உங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல போகணும், உங்களுடைய ஆக்சிஜன் அளவு குறையும், நீங்க வந்து மூச்சு திணறல் வரும், பல பிரச்சனைகள் வரும். ஆகவே ஒரு தடுப்பூசி போட்டவர்களுக்கு கூட வியாதி வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. வியாதி வந்ததுக்கு காரணம் ஒண்ணு, தடுப்பூசி போட்டதுனால நீங்க தைரியமா துணிச்சலா பழைய மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க, அப்படி நடக்கக்கூடாது. அப்படி அப்படி நடந்தாலும் உங்களுக்கு வந்த வியாதி கண்டிப்பா அது வந்து குறைச்சலா இருக்கும். ஆனா தடுப்பூசினால அந்த வியாதி வரல. நீங்க தடுப்பூசி அதை குற்றப்படுத்தவே வேண்டியதில்லை. நீங்க தடுப்பூசி போட்டாலும் போடாட்டியும் அந்த வியாதி உங்களுக்கு வந்திருக்கும். ஏன் காரணம் அப்படின்னா, நீங்க அந்த தடுப்பு முறைகளை கையாளறதுனால. ஆகவே ஒரு முக்கியமான செய்தி, நீங்க ரெண்டு தடுப்பூசி போட்டவங்களுக்கெல்லாம் கூட வியாதி வந்திருக்கு டாக்டர், நீங்க எதுக்கு தடுப்பூசி ஏன் போடணும் அப்படின்னு கேட்கிறாங்க நிறைய பேர். ரெண்டு தடுப்பூசி போட்டா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பக்க விளைவுகள் பிரச்சனையே இருக்காது. இது வரைக்கும் ரெண்டு தடுப்பூசி போட்டவங்க இறந்ததா சரித்திரமே இல்லை. ரெண்டு தடுப்பூசி போட்டுட்டு எனக்கு நோய் வந்திருக்கு, நோய் வந்து நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு புள்ளி விவரமே இல்லை. மாறாக ரெண்டு தடுப்பூசி போட்டவங்களுக்கு நோய் வந்தா மைல்டா வந்துட்டு போயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தடுப்பூசி போட்டதுனால உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்படுது. ரெண்டு ஊசி போட்டாலும் இன்னொரு 2-3 வருஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தடுப்பு முறைகளை கையாளணும். கண்டிப்பா எங்க போனாலும் முகக்கவசம் சரியா அணியணும், கையை கழுவணும், அடிக்கடி கையை கழுவிக்கணும், இடைவெளி விட்டு இருக்கணும், ஒரு கூட்டங்கள்ல சேரக்கூடாது. இந்த கொரோனா தடுப்பு முறைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம எவ்வளவு நாள் கையாளுறோமோ அவ்வளவு நல்லது. இன்னொரு முறை இன்னொரு ஸ்டெப் மேல போய் சொல்றேன், இந்த மாதிரி முகக்கவசம் அணியறதுனால உங்களுக்கு காச நோய் வராது, இன்ஃபுளுயன்ஸா வராது, மற்ற ஊர் தொற்று நோய்கள்லாம் வந்து மூக்கு வழியா சுவாச வழியா போற நோய்கள்லாம் வர்றது இப்ப குறைஞ்சிருக்கு. காரணம் எல்லாரும் முகக்கவசம் அணியறதுனால. ஆகவே இந்த நல்ல பழக்கங்களை, இந்த ஆரோக்கியமான பழக்கங்களை நம்ம வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தா நல்லது. தடுப்பூசி போட்டா கூட இதை கடைபிடிக்கிறது மிக நல்ல முறை.
சுருக்கமா சொல்லணும்னா, இதை நம்ம இந்த 2 டோஸ் நான் போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டுட்டு நான் எப்படி வேணா என்ன வேணாலும் பண்ணலாம், எங்க வேணாலும் போலாம், ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கறது வந்து இல்லாம, இன்னமும் இந்த நோய் இருக்கிற வரைக்கும், இதோட பாதிப்பு இருக்கிற வரைக்கும் இந்த சில முறைகளை வந்து தடுப்பு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானா நம்ம அந்த அளவுக்கு சேஃபா இருப்போம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இதோட ஸ்ட்ரெயின்ஸ் வேற மாறிட்டே இருக்குல்ல டாக்டர், இந்த கொரோனாவோட ஸ்ட்ரெயின்ஸ், ஏன்னா போன வாட்டி வந்ததுக்கும் இந்த வாட்டி வந்த ஸ்ட்ரெயினுக்குமே ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, இதோட தாக்குதல் இன்னும் பயங்கரமாக இருக்கு, நிறைய உயிர் சேதம் ஏற்படுது அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இப்ப போடுற நம்ம இந்த வேக்சின் வந்து எல்லா ஸ்ட்ரெயின்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுக்கறதா?
அதாவது நாம என்னென்ன ரொம்ப விளக்கமா கொடுத்து புரிய வைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய மக்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு அன்யூஷுவல் க்வெஸ்சன்ஸ், அன்யூஷுவல் சந்தேகங்கள் மட்டும் நிறைய மக்களுக்கு வருது. முதல்ல வைரஸ் பத்தியே தெரியாது, வேரியன்ட் பத்தி அவங்க வந்து பேசுறாங்க. இப்படி வைரஸ் மாறுதா மேம்? இது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமா நிறைய விஷயங்கள் சொல்றோம், அதை அவங்க புரிஞ்சுக்கல. திடீர்னு டெல்டா வைரஸ் ஒன்று வந்திருக்காம சார், மியூகோர் மைக்கோசிஸ் ஒன்று வந்துருச்சாமா, அதெல்லாம் எப்படி அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. அப்போ ஒரு அபாயகரமான விஷயங்களைத்தான் அவங்க அதிகமா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து ஆராய்ச்சி படி நமக்கு இந்தியாவில் இருக்கிற ரெண்டு வேக்சின் வந்து கோவிஷீல்டு கோவாக்சின். அதுல நிறைய பேருக்கு சந்தேகம், கோவாக்சின் சிறந்ததா கோவிஷீல்டு பெஸ்டர்தான்னு. எது கிடைக்குதோ அதுதான் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு பசிக்குது, ரொம்ப பசி, என்ன பண்றதுனே தெரியல. உங்களுக்கு இட்லி கிடைச்சானே, தோசை கிடைச்சானே, கிடைச்சா சாப்பிட வேண்டியதுதான், அப்பதான் பசி ஆறும். அது மாதிரி இந்த வியாதி சமயத்துல உங்களுக்கு கோவிஷீல்டு கிடைச்சாலும் சரி, கோவாக்சின் கிடைச்சாலும் சரி, நீங்க அதை போட்டுக்கணும். இப்போ ஆராய்ச்சி படி இந்தியாவில் வர்ற அந்த வேரியன்ட், மாற்றம் உள்ள அந்த வைரஸ் மாற்றங்கள், மியூட்டேஷன் சொல்றோம், அந்த மாற்றம் உள்ள வைரஸ் கூட இந்த வேக்சின் வந்து கண்டிப்பா 70% தடுக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி கூறுது. இப்போ இதுக்கு பின்னாடி வர்ற வைரஸ் வேக்சின், பின்னாடி வர்ற வேரியன்ட் எல்லாம் தடுக்குமா தடுக்காதா அப்படின்னா அது ஆராய்ச்சி இன்னும் இல்லை. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை பத்தியெல்லாம் நினைக்க வேண்டியதுல. இப்பத்திக்கு இருக்கிற வைரஸை இந்த வேக்சின் கண்டிப்பா தடுக்குது. அப்படியே இன்னும் கடவுள் பண்ணிட்டுல எல்லாருமே நல்லா நடக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வேரியன்ட், அதிகமான வீரியம் உள்ள வேரியன்ட் வந்தா கூட அதுக்கு தகுந்த மாதிரி தடுப்பூசி மருந்த கொஞ்சம் கொஞ்சம் மாத்திடுவாங்க. எப்படி நீங்க வந்து ஒரு வைரஸ், ஒரு அறிவே இல்லாத வைரஸ், ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ் தன்னைத்தான மாத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற போது, ஒரு விஞ்ஞானபூர்வமா நாம தடுக்கிற தடுப்பு மருந்த நம்மளும் அடிக்கடி அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில 100 to 100 நீங்க போடுற இந்த தடுப்பூசி அந்த வேரியன்ட்டை கண்டிப்பா 100 to 100 பரவாட்டியும் ஒரு அளவுக்கு பாதுகாக்கும். ஆகவே முதல்ல தைரியமா இந்த தடுப்பூசி போடுங்க. நீங்க வேரியன்ட்டை பத்தி எல்லாம் நினைக்க வேண்டாம். வேரியன்ட் நினைச்சாலுமே இதை வந்து தடுக்க முடியுது. இப்ப இருக்கிற இந்தியாவில் இருக்கிற வேரியன்ட் எல்லாம் இந்த தடுப்பூசிக்கு ஓரளவுக்கு 70% கட்டுப்படுது. ஆகவே முதல்ல தடுப்பூசி போட்டுக்கலாம்.
சோ இது எதிர்ப்பு சக்தி அப்படிங்கும் போது, இப்போ இந்த வியாதி வந்து எனக்கு வந்து ரொம்ப, என்னோட எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி, எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, அதனால இந்த கொரோனாவோட பாதிப்பு எனக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்காது அப்படிங்கிற கேட்டகரி யாராவது இருக்காங்களா? அதாவது இதனால வந்து எனக்கு என்னோட ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்டகரி மக்கள் இருக்காங்களா இதுல?
இது இது வந்து ஒரு நல்ல கேள்வியை நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு உடல் ஆரோக்கியம் உள்ள ஒரு இளைஞர், நல்ல எல்லா விதத்திலையும் அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்காரு, அவருக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு. அவருக்கு வந்து தடுப்பூசி போடாமையே எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அந்த நோய் கிருமி வந்தா அவருக்கு நோயோட பாதிப்பு கம்மியா இருக்கும். அவருக்கு நோய் கிருமி வந்தா நோய் பாதிப்பு இருக்கும். அவருக்கு நோய் கிருமி வந்தா காய்ச்சல் எல்லாருக்கும் 4 நாள் வருதுன்னா இவருக்கு 1 நாள்ல வந்துட்டு போயிடும். உடல் வலி 1 நாள் வந்துட்டு போயிடும். மூக்கடப்பு சரி 1 நாள் தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நபருக்கு அந்த கிருமி வந்து அவர் உடல்ல இருக்கும், தெரியாமையே இந்த நபர் அவங்க அப்பா அம்மா கூட பழகும் போது, அவங்க தாத்தா பாட்டி கூட பழகும் போது, அவங்க குழந்தைகளை தூக்கும் போது, அவங்க ஊர்ல எல்லாம் எல்லா இடத்துலயும் போகும்போது அவருக்கு தெரியாமையே எல்லாருக்கும் இந்த நோயை பரப்புவார். இதை நாங்க வந்து ஏ சிம்டமேட்டிக் கேரியர் அப்படிப்போம், அறிகுறியே இல்லாத நோய் பரப்புவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்க தான் உண்மையிலேயே டேஞ்சர். காரணம், அவங்களுக்கு நோய் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க திடகார்த்தமா நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க நோய் வேக்சினே போடல. அவங்க வந்து அந்த நோயை ரொம்ப பரப்புவாங்க. இதே அந்த திடகார்த்தமா உள்ளவங்க வேக்சின் போட்டுட்டா அவருக்கு நோய் கிருமி வந்தா கூட அந்த நோய் கிருமியோட வீரியம் வந்து குறைஞ்சிருக்கும். ஆகவே அந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்வி, ஏசிம்டமேட்டிக் கேரியர்ஸ் கூட நல்ல தடுப்பூசி போட்டா அவங்களுடைய கிருமி பரப்புற ஒரு தன்மையும் அவர் உடம்பிலிருந்து போற கிருமியோட வீரியமும் குறைஞ்சிருக்கும்.
டாக்டர், இந்த நிகழ்ச்சியோட கடைசி கேள்விக்கு இப்ப வந்திருக்கோம். இந்த வியாதியிலேந்து குணமாயிட்டு வந்தவங்களுக்கு நேச்சுரலாகவே ஆன்டிபாடிஸ் உடம்புல உண்டாயிடுச்சு இல்லையா? சோ அப்படி இருக்கும் போது இவங்க இந்த வேக்சின் எடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்கா? அப்படி எடுக்கிறதாக இருந்தானா எவ்வளவு மாதங்களுக்கு பிறகு இவங்க இந்த வேக்சினை எடுத்துக்கலாம்?
இந்த ஆன்டிபாடி அப்படிங்கிற இந்த தடுப்பு அணுக்கள் உடல்ல ரெண்டு விதமா வரும். ஒன்னு வந்து நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு இயற்கையாவே உடம்புல இருக்கிற அந்த தடுப்பு அணுக்கள் ஆன்டிபாடிஸ் அதிகமா வரும். இன்னொரு முறை நாம வந்து செயற்கையா இந்த தடுப்பு ஊசி போட்டு அவர் உடல்ல அந்த எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறோம். இந்த நோய் வாய்ப்பட்டவங்க ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு தடுப்பூசியாவது போட்டுக்கணும். காரணம், உங்களுடைய எதிர்ப்பு சக்தி எவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இயற்கையா உங்க உடம்புல எவ்வளவு எதிர்ப்பு சக்தி வந்திருக்குன்னு தெரியாது. எதுக்கும் இன்னொரு தடுப்பூசியும் போட்டா அந்த எதிர்ப்பு சக்தியும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய 100க்கு 100 நல்ல எதிர்ப்பு சக்தி வந்துடும். உங்களுக்கு பின்னாடி பாதுகாப்பு இருக்கும். எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியுமே ஒரு நோய் வாய்ப்பட்டு வந்தவங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அது குறைஞ்சிடும் அந்த எதிர்ப்பு சக்தி. அதனாலதான் இந்த தடுப்பூசி போடும்போது அது பூஸ்டப் பண்ணும். நீங்க உங்களுக்கு ஏற்கனவே பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட்டீங்க, சரி எனக்கு சாப்பாடு போதும்னு நினைக்கிறத விட எங்காவது வெளியில ஒரு நல்ல ட்ரிங்க்ஸ் கிடைச்சது, ஒரு ட்ரிங்க்ஸ்னா ஒரு போன்விட்டோ சார்லிக்ஸ் அது மாதிரி ஒரு ஒரு சத்துள்ள உணவு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எனர்ஜி அதிகம் வரும். அது மாதிரி எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இருந்தா கூட தடுப்பூசி போடும்போது உங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். நம்ம இந்தியாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபேமிலி இது ஐசிஎம்ஆர்ல ஒரு நோய் பாய்ப்பட்டவங்க கண்டிப்பா 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு தடுப்பூசியாவது போடுறது முறை. அமெரிக்காவிலாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நோய் வாய்ப்பட்டுனா கூட உங்களுக்கு அறிகுறிகளை குறைஞ்சி 1 மாசம் கழிச்சு நீங்க ஊசி போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாம வந்து கண்டிப்பா போடத்தான் சொல்றோம். முடிஞ்ச அளவுக்கு 2 ஊசியுமே போட்டுக்கலாம், இல்லைனாலும் 1 ஊசியாவது கண்டிப்பா நோய் வாய்ந்தவங்க போட்டுட்டு ஆகணும். போட்டாதான் அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி பூர்ணமடையும்.
டாக்டர், இப்ப நீங்க சொன்னதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, சின்னவங்க பெரியவங்க உடம்புல வந்து எந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி சக்கரை நோய் இல்லைன்னா ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலுமே எல்லாருமே வந்து இந்த வேக்சினை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கறது தான் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னதை கேட்டு நிறைய பேர் போய் இந்த வேக்சின் எடுத்துப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ரொம்ப அழகாக வந்து இந்த நீங்க பழமொழிகள் சொல்லி உதாரணங்கள் சொல்லி இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து விளக்கம் கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உங்களோட இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு.
இந்த வானொலி உரையை கேட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றி. நான் என்ன உங்களோட வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, நீங்க கேட்ட இந்த செய்திய உங்களோட மட்டும் வச்சுக்காதீங்க, நீங்க நிறைய பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். தடுப்பூசி போட தயக்கம் வேண்டாம், வதந்திகளை நம்ப வேண்டாம், வாட்ஸ்அப் வதந்திகளை நம்ப வேண்டாம். தடுப்பூசி போடுவது தவறே இல்லை. அதே போல தடுப்பூசி போட்டால் கூட முகக்கவசம், இடைவெளி விட்டு இருப்பது, கைகளை கழுவுவது மிக மிக அவசியம். இந்த நல்ல கருத்துக்களை எல்லோரிடம் பகிருங்கள். நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுறீங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்டிப்பா எல்லா குடும்பத்தோடையும் பக்கத்தில் இருக்கிறவங்க கூடயும் எல்லாருக்கூடையும் நீங்கள் பகிர்ந்துக்கணும். தொலைபேசியில் பேசுறவங்க கூட பகிர்ந்துக்கணும், வாட்ஸ்அப்லையும் நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி எல்லோரும் இந்த தடுப்பு முறைகளை கையாண்டு தடுப்பூசியை போட்டு இந்த கொரோனாவை உலகத்திலிருந்து விரட்டுவோம். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வோம். மகிழ்ச்சியாக இருங்கள், உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
For more discussions and resources, visit tccmc.in.